ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை கண்ட புராணம். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தருமபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நாவுக்கரசருடைய திருப்பதிகம் 312. அவர் 49,000 பதிகம் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தர் 16,000 பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். சுந்தரர் 38,000 பதிகம் பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்று நமக்கு கிடைத்தது 100 பதிகம். ஆக மொத்தம் 8,239 திருப்பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எல்லாம் பாடப்படுகிறதா? இதை யாராவது வாங்கி வைக்கிறாங்களா, படிக்கிறாங்களா, கேட்கிறாங்களான்னு பார்த்தா, என்ன பொறுத்த அளவுல, இன்னும் நான் 1951 நான் என்னுடைய படிப்பெல்லாம் முடிந்தது 51 இந்த 99 வரை நான் எண்ணி பார்க்கும்போது, சைவர்கள்ல ஒரு 1,010 பேர் தான் அதனை பார்த்திருப்பார்கள் என்று நான் கணித்திருக்கிறேன். ஒரு 1,010 பேர் தான், அதுக்கு மேல இருக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய கணிப்பை சொல்றேன், உங்களுடைய கணிப்பு வேற இருக்கலாம். இதனை அதிலே இந்த தேவாரத்தை ஐங்கரன் காட்ட நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவினாலே இதை எடுத்தான் என்று திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது. கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த 100 பாடலையும் பார்த்தீங்கன்னா, பிள்ளைத்தமிழ்னா 100 பாடல், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஊருக்கு இருக்கும். அப்படி பாடியிருக்காரு ஒருத்தர், கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ், ரொம்ப அருமையான. அந்த மயிலாப்பூருக்கு அதை பாடியிருந்தாருன்னா, அந்த மயிலாப்பூர்ல அந்த பூம்பாவை அழைத்த வரலாறை சொல்லி அந்த சிவனுடைய திருமகனே நீ என்று முடித்து விடுவார். அந்த பிள்ளைத்தமிழ் நல்லா இருக்கும். அதே மாதிரி திருநாரையூர்ல இருக்கிற முருகனை பாட வந்த அந்த கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ்ல அந்த ஆசிரியர் சொல்லுவதை நாம் இப்பொழுது கவனிப்போம். நல்ல முகில் போல் பொழியும் மூவர் திருமுறை முகில் போல் பொழியும் மூவர் திருமுறை கண்டு எடுக்க சோழன் முக்காலத்தின் இயல்பு உணர்ந்த முத்தர் நம்பியாண்டார் நம்பி மூவர் திருமுறை கண்டெடுக்க சோழன் முக்காலத்தின் இயல்பு உணர்ந்த முத்தர் நம்பியாண்டார் நம்பி தாழ் புகழ ங்கே நிவேதித்த பொற்பார் மோதகாதி அல்ல பொற்பார் மோதகாதி எல்லாம் பொருந்த புதிக்கையால் எடுத்து புசிக்க அவர்தாம் பின் கேட்க சரியான ஆள் பார்த்தான். இந்த தேவாரம் எப்படிதான் கிடைக்கும்னு போகும்போது இந்த பிள்ளையார் இந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட பேசுறார், அவர் கொடுக்கிற உணவெல்லாம் உண்கிறார் என்று சொன்ன போது அவரை பிடிச்சாதான் சரிப்படும் நினைச்சான். இந்த சோடம் போய் கேட்டான். அந்த வரலாறத்தான் சுவாமி சொல்ற அப்படியே, மகள் ஐங்கரத்தோல் கனக சபை வாயு திக்கில இருக்குது என்றேயே. இந்த திக்கில பிள்ளையார் சொல்லிவிட்டார், சேம்பரத்துல வாயு திக்கில இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. எங்க இருக்குன்னு இவங்க போய் அப்படி திகச்சு நிக்கிற வேலையில அந்த மேல கோவுராசு பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கும், அதுக்கு திருமுறை காட்டிய விநாயகர் என்று பேர். அந்த விநாயகர் சொல்லி திருநாரை ஒரு விநாயகர் சொல்லி இங்க வந்து விட்டார்கள். இங்க ஒரு விநாயகர் உட்கார்ந்து இருந்தார். இவர்கள் எங்க இருக்குன்னு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த விநாயகர் அதோ இருக்கு பாருன்னு காட்டினாராம். இப்போ அந்த பிள்ளையார் இருக்கிறது. திருமுறையை காட்டிய விநாயகர் என்று அதற்கு பேர். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே கனகசபைக்கு போகும்போது மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தா மேலே பார்த்தால் அந்த பிள்ளையார் இருக்கும். இப்போ அந்த பிள்ளையாரை மறைத்து வைத்து இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவர்கள். நான் ஒரு 5 மாசத்துக்கு முந்தி சேம்பருக்கு போயிருந்து போய் பார்த்தா அந்த பிள்ளையார காணும். அது என்னமோ டெக்கரேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார மறைச்சுட்டான். அது ஏன் மறுத்தாங்களோ, அது யாரு கேட்கறது இல்லையா? அங்க இருக்கிறவங்க கேட்கணும். நாம கேட்டாக்கா நீ யாரா கேட்கறது இல்லையா? அந்த பிள்ளையார மறைச்சு விட்டு வேற என்னத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையார தான் அங்க கேட்டு. அப்போ நமக்கு பிள்ளையாருக்கும் நமக்கு இந்த தேவாருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் போறது. ஆமா, அதத்தான் அத சொல்றாரு. கனக தமை வாயு என்று வந்தே அருள திருமுறையால் வையம் எல்லாம் வாழ வைக்கும் திகடும் நாரையூர் குமார. திருமுறையால் வையம் எல்லாம் வாழ வைக்கும் நல்ல சொல். திருமுறை என்ன பாடினா இந்த வையம் எல்லாம் வாழ்ந்து விடும் என்ற கருத்து இதுல வருகிறது, நாம கவனிக்கணும் இல்லையா? ஆமா, சைவர்கள் கூட நீங்க தேவாரத்தை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். இங்க என் மேல வருத்தப்படக்கூடாது. இல்லையா, நாங்க பிரியமா இருக்கிறோங்கிறதுக்காக நீங்க செயல் செய்தா தருதாம், செயல் அது வந்து விட்டால் தருதாம் இல்லையா? வரவில்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம், வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். குறை சொல்லுவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்களும் திருமுறையிலே அன்பு செலுத்துங்கள், அது உங்க நூல் இல்லையா? நமக்கு வடமொழியில வேதம் தான் நமக்கு நூல். தமிழ் மொழியில எடுத்துக்கிட்ட போது தேவார திருவாசகம் தான் நமக்கு இல்லையா? ஆமா, இதை வேணா இதை வச்சுக்கோ, அதை வேணா அதை இல்லையா? ஆமா, திருமுறையால் வையம் எல்லாம் வாழ வைக்கும் திகழும் நாரையூர் குமார. சித்திலே தெய்வ குறப்பெண் மணவாளம் சித்தில் நிலையிலே இந்த ராகத்துக்கு பேரு சண்முகப்பிரியான்னு பேரு. இன்னைக்கு சட்டி இல்லையா, சண்முகப்பிரியா பாடிவிட்டேன். ஒரே ஒரு திருப்பூர் பாடி
நல்ல பத்தன மிக வேட்டி மறவாதே மன்னது Thank you. பத்துமதி ஜீவாக்கியம்
கையிலே 8239 பாடல்கள் கிடைத்து விட்டது. நான் ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். தேவாரம் ஒரு கேசட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அங்க போய் ஒரு தேதியை சொல்லி இந்த தேதி எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு நேரம் கொடுப்பீங்களான்னு கேட்டபோது ஒரு மாசத்துக்கு என்ன கேட்காதீங்க, போயிட்டு வாங்க, ஒரு மாசம் கழிச்சு வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வரும், ஒரு மாசம் வரைக்கும் ஒரு தியேட்டர்ல இடம் கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, ஒரு மாசமா என்ன பண்ண போறீங்க, ஏதாவது சினிமா பாட்டு எடுக்கிறீங்களா ஒரு மாசமா? கிடையாது, ஏதோ ஒரு மதத்தை அவர் சொல்லி அந்த மதத்தின் பேரை கூட நான் சொல்ல நான் இங்க விரும்பல. ஒரு மதத்தை சொல்லி அந்த மத நூல் பூரா எடுக்கிறார்கள், ரெக்கார்டு எடுக்கிறார்கள், அதனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு இடம் கிடையாது, அது ஒரு மாசம் ஆகும், போயிட்டு அடுத்த மாசம். அப்ப நான் நினைச்சேன், நம்ம மத நூலை இப்படி எடுக்க எவனாவது வருவானாடா, எவனாவது எடுப்பானா, தேவாரம் பூரா எடுப்பானா, யாராவது பொதுவார வச்சு பாட சொல்லுவாங்களா, இந்த தமிழ் மக்கள் காதலேந்து சைவ மக்கள் காதலேந்து தேவாரம் கேட்குமா அப்படின்ட்டு எண்ணிட்டு வந்தேன். நான் எண்ணினது கிட்டத்தட்ட 70% பலித்திருக்கிறது. மாணிக்கவாசகர் திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன், ரெக்கார்ட் இருக்கு. சுந்தர தேவாரம் முழுதும் வந்து விட்டது. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் 320 பதிகம் பாடியிருக்கிறேன். பதிகம் பதிகமா, ஒரு எழுத்து கூட விடாமல் பதிகம் பதிகமா 320 பதிகம். எனக்கு நான் புத்தகத்தில் 396 பதிகம் என்று பார்த்ததாக எனக்கு நினைவு. ஆனா இந்த குறிப்பில் 326 என்னமோ தான் எழுதியிருக்கிறேன். நான் எழுதுனதையும் தப்பு இருக்கலாம், சொல்ல முடியும் இல்லையா. எழுதினவன் கேட்ட கேட்டான் கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், அப்படி எழுதினாலும் எழுதியிருப்பாலும் இருக்கலாம். நான் புத்தகத்தில் 396 பார்த்ததாக நினைவு. அதுல நான் இன்னும் ஒரு 16 ரெக்கார்ட் பாடணும். பாட்டுனா தனியார் சம்பந்த தேவாரம் முழுதும் கேசட்ல வந்துவிடும். இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் பெரிய பணக்கார செய்திருக்காங்கன்னு நினைச்சீங்களா? எத்தனையோ செய்வதற்கு நிறைய பணம் இருக்கிறது இல்லையா. செய்வத்துக்காக இருக்க நிலைக்கணங்கள் எத்தனையோ இருக்கிறது, அவர்கள்லாம் செய்யல. ஒரு ஒரு ஒலிப்பதிவு கம்பெனிக்காரனே செய்யறான் இத, அதான் ஆச்சரியம். ஆமா சுவாமி, எப்படியாவது இந்த மூவர் தேவாரத்தையும் பாடி கொடுத்துருங்க சாமி அப்படிங்கிறான் அந்த ரெக்கார்டு. அவருக்கு என்ன வயசு, ஒரு 76 இருக்கலாமா அந்த ரெக்கார்டு கம்பெனிக்காருக்கு? இல்ல, 40 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ருத்ராட்சம் போடுறதில்ல, விபூதி பூசுறதில்ல, அவரு போடக்கூடாது இல்ல, இந்துதான். என்ன எண்ணம் பாத்தீங்களா, அதைத்தான் நாம பாராட்டணும் நிச்சயமாக. அது அவ்வளவும் இந்த டிஸ்க்னு சொல்றாங்க பாருங்க, ஒண்ணு அது வந்து விட்டால் அழியாத சொத்து. நான் அவற்ற சொல்லியிருக்கிறேன், ஐயா ஒன்னு ரெண்டாவது டிஸ்க்ல வருமானம் பூரா வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். நான் கிட்டத்தட்ட தேவாரம் இதெல்லாம் சேர்த்து 350 கேசட்டுக்கு மேல பாடியிருக்கேன். அருப்பா அருப்பா எல்லாம் சேர்த்தா இல்லையா, அவ்வளவு கேசட்ல வந்துட்டு சொன்ன டிஸ்க்ல வந்துட்டுன்னா சைவ மக்களுக்கு பெரிய சொத்து. ஆனால் இத ராஜராஜ சோழன் என்ன பண்ணுகிறான், இவ்வளவு பதிகம் அவன் கையில கிடைத்த உடனே அதுல பார்த்தான் பண் நட்டபாடை என்று எழுதியிருந்தது, பண் புறநீர்மை என்று எழுதியிருந்தது. பக்கத்தில் எல்லாம் கேட்டான், இது என்ன புறநீர்மை நட்டபாடை எழுதியிருக்க அப்படின்னு கேட்ட போது, எங்களுக்கெல்லாம் ராகம் என்று சொன்னால்தான் தெரியும், இதெல்லாம் என்னமோ இருக்கே, அதை என்ன பண்றது, அழிச்சு விடலாமா, எப்படி அழிக்க முடியும், அவர் என்ன செய்யறது, யார கேட்கலாம், யார்கிட்ட கேட்டா பதில் வரும் என்று எண்ணினான் தெய்வ மனிதன் ராஜராஜ சோழன். இந்த பதிகங்கள்ல பாக்கிய காணவனில்லையேன்னு கேட்ட போது நடராஜ பெருமான தானே கேட்டான், அவனைத்தானே கேட்க முடியும், அவர்கிட்ட கேட்டாதான் ஒழுங்கான பதில் வரும், மனிதன்கிட்ட கேட்டா மாறுவாக மாறாக பதில் தான் வரும். நிச்சயமாக நான் கூட சில விஷயங்களை மனிதன்கிட்ட கேட்க விரும்புறதில்லை, தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன், நம்ப தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டி போனாலும் சரி கவலைப்படுறதில்லை, ஆனா இந்த நம்பிக்கை அவங்க வந்துட்டு என்ன பரவாயில்ல. அந்த மாதிரி கேட்டா நடராஜ பெருமானே உனக்கு இவ்வளவுதான் பதிகம் கிடைச்சது, உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா, அதிலே வந்து பண் பண்ணென்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது, இதனை எப்படி பாடுவது, யார நான் கேட்பேன் ஒழுங்கா கேட்டான், ஒழுங்கா பதில் வந்தது, நாமளும் ஒழுங்கா கேட்டா பதில் சொல்லுவான் பொருள், அதைத்தான் குண்டக்குடி அடிகளார் சொல்லுவார், கோயிலுக்கு போனா தேவாரம் பாடு திருப்பூர் பாடு இல்லையா, ஆமா அத சொல்லுவார் இவர் திருமூல தேவர், பாட்டவி காட்டுதுமே என்று, அது தேவாரத்துல கூட பாட்டவி என்று ஒரு இடத்துல வருகிறது, நான் அதை குறிப்பு எடுத்து வைக்காம போய்விட்டேன், சம்பந்தர் தேவாரத்திலே பாட்டவி என்ற சொல்லே வருகிறது, சுவாமிக்கு ஞாபகம் சேர்க்கிறார் அடிப்படைக்கு நினைவு இருக்கும், எனக்கு குறிப்பு எடுத்து வைக்க மறந்து விட்டேன். அதனால கோயிலுக்கு போய் நீ பாடு, பாடினாதான் அவன் காதல கேட்பான், நீ வாய மூடிட்டு போனீங்கன்னா அவன் காதை மூடிட்டு போயிடுவான் அப்படிம்பாரு குண்டக்குண்ட அடிகளார். இதுல இருந்து என்ன தெரிகிறது, கோயிலுக்கு போனா நம்மளுடைய குறைய அவன்கிட்ட வாயை திறந்து சொல்லணும், பார்த்தால சொல்லிவிடலாம் அல்லது வாயை திறந்தால் சொல்லணும், கிடையாது நம்ம வாய அவர் சொன்ன மாதிரி குண்டக்குண்ட அடிகளார் சொன்ன மாதிரி நம்ம வாய முடிட்டு போறோம் அவன் காதை முடிட்டு போயிடும் அவ்வளவுதான் இல்லையா. அதத்தான் ஒரு பெரியவர் சொன்னார், நீ 12 செவியையும் ஆருக்கோ கொடுத்து விட்டாயே, நான் சொல்லுகிற குறையை நீ எப்படி கேட்பாய் என்று கேட்கிற, அப்ப குறையை சொல்லுகிறது என்பது ஒரு வழக்கம் நம்ம நாட்டுல இருந்திருக்கிறது, இப்பதான் வாய முடிட்டு போறான் எல்லாரும் என்று நான் நாம என்ன வேண்டும், ராஜராஜ சோழன் வாய திறந்து கேட்டான், நடராஜ பெருமான் சொன்னானா, எருக்கத்தம்புலியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அதுக்கு இப்ப ராஜேந்திரன் பட்டினம் என்று பேர் அந்த ஊர், அந்த ஊர் திருஞான சம்பந்தர் கூடவே யாழ் வாய்ச்சி கொண்டிருந்தார் ஒரு யாழ்ப்பாணர், திருஞான சம்பந்தர் பாடும் போது கூடவே யாழ் வாய்ச்சி கொண்டிருந்தார் அவர், அவருடைய மனைவி மதங்க சூளாமணியம், அவர் பிறந்த ஊர் எருக்கத்தம்புலியூர், நான் அந்த ஊருக்கு போயிருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்ல, ஒரு காலத்துல பாடல் பெற்ற கேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்றதுன்னு போனோம், ஒரே நாள்ல 10 கோயில் பார்த்தா எல்லா கோயிலும் ஒரே மாதிரி, எந்த கோயிலுக்கு போனோம் நினைப்பு இருக்குமா, நினைப்பு இல்லை இல்லையா, ஏதோ ஒரு ஊருக்கு போய் 2 நாளாவது அந்த ஊர்ல தங்கி இருந்து அந்த கேத்திரத்துல தங்கி இருந்து தீர்த்தத்துல மூழ்கி அப்படிலாம் இருந்து வந்தோம்னா அந்த ஊர் நினைப்பு இருக்கும், ஒரே நாள்ல கார்ல ஏறி இந்த ஊர்ல பார்த்து அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் போயிட்டே இருந்தா எல்லா ஊரும் கும்பிட்ட புண்ணியம் ஒன்ன தவிர எப்படி அந்த ஊர் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நேத்து ஒருத்தர் கேட்டாரு ஆவுடையார் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு, ஆவுடையார் கோயிலுக்கு எத்தனையோ தூரம் நான் போயிருக்கிறேன், கார்ல போயிருக்கிறேன், பஸ்ல போயிருக்கிறேன், போற வழி சொல்ல தெரியல எனக்கு, காரணம் என்ன, நான் ஒழுங்கா அந்த பஸ்ஸ பிடிச்சி அங்க திண்டாடி தெருவில் இருந்து ஏறி போயிருந்தேன்னா எனக்கு அது ஞாபகத்துல இருக்கும், நான் தலைவரா உட்கார்ந்துடுறேன்னா காரை ஓடிட்டு போறேன், அவன் கொண்டு எங்க நிறுத்தான் சரி ஆவிட பெருமாள் அங்க போய் திருவாரூர் பாட்டு பார்த்து போற வழி எனக்கு தெரியும் இல்லையா, நான் சொன்ன அறந்தா அங்கே போய் போகணும் போல இருக்கப்பா கேட்டுட்டு போயிட்டு வந்து, அதே மாதிரி இங்க திரு எருக்கத்தம்புலியூர் என்பதுதான் அந்த யாழ்ப்பாணர் பிறந்த ஊர், அந்த பரம்பரையில வந்த பெண்ணுக்கு ஒருத்திக்கு இதை எப்படி பாட வேண்டும் என்பதை தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன் அவளுக்கு. அவளிடம் சென்று இதனை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான். அந்த அற்புதமான ஊர் திரு எருக்கத்தம்புலியூர் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். ஞான சம்பந்தருடைய ஆழ்வாச்சிருந்தவருங்கிறதுனாலேயே சாமி அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஊருக்கும் போய் பதியம் பாடியிருக்கிறார். இதில் அற்புதமான சொல்லு ஒன்று வருகிறது, பித்தா பிறைசூடி என்ற சொல் அதுல வருகிறது. இந்த தேவார திருஞான சம்பந்தர் தேவாரத்தை பித்தா பிறைசூடி என்ற சொல் வருகிறது. நாமெல்லாம் என்ன சொல்லிருக்கோம், பித்தா பிறைசூடிங்கிறத தெரிய சுந்தரர் தான் பாடியிருக்கிறார் இல்லையா. இந்த சொல் முன்னையே அவர் திருஞான ஏழாம் நூற்றாண்டில் இருந்தவர் திருஞான சம்பந்தர், ஒன்பதாவது நூற்றாண்டில் இருந்தவர் சுந்தரர் இல்லையா. நீ பித்தா என்று பாடு என்று சொல்லிவிட்டான் அவன், பித்தா பிறைசூடி என்று பாடிவிட்டார். இந்த சொல் ஆட்சி இங்கு இதுல வருகிறது. அந்த ஊர் தேவாரம்
பின்னோர் பெருமானே, பின்னோர் பெருமானே, விகித விடையூர்தி விடையூர்தி பெண் ஆண் அலியாகும் பித்தா பிறைசூடி, பித்தா பிறைசூடி எண்ணார் எருக்கத்தம்புலியூர் மகிழ்கின்ற அண்ணா எனவல்லார்க்கு அடையாவினை தானே. பின்னோர் பெருமானே, விகித விடையூர்தி பின்னோர் பெருமானே, விகித விடையூர்தி பெண்ணான் அணியாகும் பித்தா பிறைசூடி, பெண்ணான் கலியாகும் பித்தா பிறைசூடி, பெண்ணார் எருக்கத்தும் புலியூர் மகிழ்கிறது, பெண்ணார் எருக்கத்தும் புலியூர் மகிழ்கிறது, அண்ணா என வல்லார்க்கு அடைய வினைதானே, அண்ணாயன வல்லார்க்கு அடைய வினைதானே.
உடனே அந்த எருக்கத்தம்புலியூருக்கு போய் அந்த பெண்ணின் நல்லாளை அழைத்துக் கொண்டு வந்து சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் சந்நிதியிலே அந்த அம்மாவை ஒரு ஆசனத்து மீது அமர்த்தி எல்லோரும் வணங்கி, அம்மா தேவாரத்தை எப்படி பாட வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டபொழுது ஆண்டவன் உன்னைத்தான் சொன்னார்கள், எங்களுக்கு பாடிக்காட்டு என்று வேண்டினார்கள். அந்த அம்மா பாடிக்காட்டிய முறைதான் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? உண்டு என்பது நான் சொல்லிவிட்டேன், இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லித்தான் இல்லையா? நிச்சயமா அப்படித்தான் அந்த முறை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஓதுவா மூர்த்திகள். மங்கையர்க்கரசி ஒரு நாள் நான் இங்கே பாடி காட்டிவிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த மங்கையர்க்கரசி வேண்டாம். நான் முன்னையே ஒரு தடவை அந்த மங்கையர்க்கரசியை அங்கு பாடி காட்டினதால மீண்டும் அதனை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி புறநீர்மையில சுந்தரர் பாடிய புறநீர்மை ஒன்று நான் நினைவுக்கு சொல்ல கடப்பான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அது இந்த பௌளி அப்படின்னு ஒரு ராகம். ஆனால் புறநீர்மை என்ற பண்ணுக்கு என்ன ராகம்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் கேட்டா பூபாலம் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாடுகிறது என்னமோ பூபாலத்தை பாடல, பௌளிங்கிற ராகத்தை தான் பாடுறாங்க. இந்த ராக சக்தியை நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல கடமை, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேயாவது இருந்தாங்கன்னா ஓஹோ இப்படி சொல்றாரு அவரு என்று எண்ணக்கூடும். அதனால் சொல்ல வேண்டிய கடப்பாடு. இந்த பூபாலம் என்கிற ராகம் இப்ப பெரும்பகுதி யாரும் பாடுவதில்லை. பௌளி ராகத்தை தான் பாடிவிட்டு இத பூபாலம்னு சொல்லிவிடுறாங்க. பூபாலமும் இதான் பௌளியும் தான் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. ஒரு நாள் இந்த கைலக்குருமணின்னு ஒரு சன்னிதானம் இருந்தார் இல்லையா தருமபுரத்துல, இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர், அவர் தேவாரம் படித்தவர், தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், தண்டமான தேசியில் வச்சு தேவார ரெக்கார்ட் எல்லாம் எடுத்தார். அவர் காலத்துல தேவாரம் எல்லாம் பதமுறை பொழிப்புறையோட வெளிவந்தது, 12 திருமுறையும் வந்ததுன்னு நினைக்கிறேன். சில காப்பிகள் என்னிடம் இருக்கிறது. தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். சுருங்க சொல்ல போனா நாம் பாடுகிற முறையெல்லாம் அவர்களுடைய போதனை தான். எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது கொஞ்சம், இப்படி பாடு அப்படி பாடு என்று அடிக்கடி என்னை அவர்கள் அறிவுறுத்தி சொல்லுவார்கள். நாற்காலியில உட்கார்ந்துருந்தா தேவாரம் பாட ஆரம்பிச்சோம்னா கால தூக்கி மேல வச்சிருவார், கீழே தொங்க கால தொங்க போட்டு கேட்க மாட்டார். அப்படி தேவாரத்தை பாடணும் பாடி கேட்டுவிட்டது சும்மாவே அனுப்ப மாட்டார். என்ன சும்மா அனுப்புன நாளே கிடையாது. ஒரு நாள் பட்டுடுத்து தோல் போர்த்து என்று ஒரு தேவாரம் இருக்கு, இத பாடின டே இருடா நீ இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டார். பட்டுடுத்து தோல் போர்த்து அப்படின்னு பாடியிருந்தேன், இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடான்னு கேட்டார். இல்லன்ட்டா அப்ப இல்லன்னுட்டா இல்லன்ட்டா ஏ நடராஜா ஒரு பட்டு வேட்டி படுத்துருக்கூடா அப்படின்ட்டார். கொடுத்து கட்டிட்டு பாடுறாட்டார். என்னுடைய ஆய்வுல வேற ஒருத்தரும் அப்படி சொல்லவே இல்லை. 1951 இருந்து நான் படிப்பு முடிஞ்சது 51 வரைக்கும் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பாடிட்டு இருந்தேன், என்ன நன்மையை சொல்லணும் இல்லையா. பாடி முடிஞ்ச ஒரு எண்ணத்தையே அப்படி எடுத்து மடிச்சுக்கிட்டே இருந்தார். பணங்கணம் வச்சு மடிப்பாரு. அப்படி எதுக்கு உட்கார்ந்தனா அப்படி தூக்கி போட்டாரு. அது மடியில வந்து விழுந்தது, அது எடுத்தல்ல ஏய் பிரிக்காது அப்படியே வச்சு மடியில வச்சு ரூம்ல போய் பாரு அப்படின்ட்டார். சரி இங்க பார்த்தா வேற ஏதாவது கேட்க போறாங்கன்னு சொன்னார். ஆக்கும் சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் பார்த்தாக்கா ஒரு பச்சைக்கல் மோதிரம். அப்படி எல்லாம் தேவாரத்துல மிகுந்த போயிடுவது. ஒரு நாள் காசிக்கு அவர் போயிட்டு வரும்போது கட்லாத்துல அவர் போயிட்டு இருந்தார். நான் மந்திரமாவது மேல பாடியிருந்தேன். அவருடைய எண்ணத்துக்கு சொன்னா கோபால, எனக்கு கோபாலன்னு ஒரு செல்ல பேரு. என்ன கோபால ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சீட்டுக்கு கீழே ஒரு பெரிய பொட்டி வளர்ந்து நாகப்பட்டினம் ட்ரங்க்னு பேரு, அதை எடு அப்படின்னாரு. எடுத்தேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருக்குன்னு கேட்டவுடனே என் பைத்தியக்காரத்தை என்ன விட்டு போகுமா, நிறைய துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன. சுட்டு இருக்குமா, சாவி கொடுத்த துறன்னு சாவியை கொடுத்து திறந்து பார்த்தா அந்த அது பூரா சாமிக்கு சாத்தின விபூதி இருக்கு. காசியில சுவாமிக்கு சாத்தின விபூதியை பூரா அப்படியே வாடி அதுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போனா விபூதி பைய வெளியில வச்சுட்டு சுட்டு பைய அலமாரில வச்சு போட்டுவோம். நானும் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் நிச்சயமா செய்வீங்க இல்லையா. ஆமா, அவர் இந்த பொட்டி நிறைய விபூதி வச்சு பூட்டி வச்சிருக்கிறார், சாவியை தான் வச்சிருக்கிறார். சரி, அப்புறம் அந்த பட்டா சீட்லயே ஒரு பக்கமா ஒரு துண்டு போட்டு மூடி இருந்து, இந்த துண்டு போட்டு மூடி இருக்க அதுல என்ன இருக்குன்னு கேட்டார். நான் ஒண்ணுல தோத்து போயிட்டேனா அதுல என்ன இருக்கு தெரியாதுன்னு இந்த துண்டை எடுத்து எடுறான்னு சொல்லி எடுத்து பார்த்தா 100 ரூபாய் கட்டில் 2, 500 ரூபாய் கட்டில் 2, 10 ரூபாய் 20 ரூபாய் கட்டு கட்டா போட்டு வச்சு துண்டை போட்டு மூடி வச்சிருக்கிறார். வெளியில இருக்குது பணம், வெளியில கிடக்கு, விபூதி உள்ள இருக்கு. அப்படி ஒரு பெரிய புண்ணியவான் காசிக்கு போன உடனே இறந்தார். அவர் காசியில இறக்க முக்கியன்னு சொன்னாங்கல்ல, காசியில போனவே இறந்தார்.